பாணிகட்டின்றது வங்காளத்தில் உள்ள ஒரு கங்கைக்கரையோரம் உள்ள ஒரு கிராமம். சுமார் 500 வருடங்களுக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு காலத்தில் நடந்த இந்த திருவிழா தான் பாணிகட்டி, அந்த ஊரில் நடந்த திருவிழா. சிதானா அவளு, தகினா தயிர், தயிரும் அவளும் கலந்து பிரசாதமா லட்சக்கணக்கான பேருக்கு விநியோகம் செஞ்ச திருவிழா தான் சிதா தகி திருவிழா. சிதானா அவள், தகினா தயிர். இன்னைக்கும் வடந்தோறும் அந்த குறிப்பிட்ட நாளில் வந்து லட்சக்கணக்கான பேர் அந்த திருவிழாவை கொண்டாடுறது வழக்கம். பாணிகட்டி சிதாதகி திருவிழா, இன்னைக்கு அதே திருவிழா நடந்த நாள். இன்னைக்கு அதே பாணிகட்டியில் ஏராளமான பேர் லட்சக்கணக்கில் கூடி கொண்டாடுற நாள். அதோட பிரதிபலிப்பா நம்மளும் இஸ்கான்ல வந்து பக்தர்கள் வந்து உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் இந்த சிதா தாயி திருவிழா. இவ்வளவு விசேஷமா இந்த திருவிழாவுக்கு நடக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன காரணம் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. திருவிழா இவ்வளவு விசேஷமா நம்ம இஸ்கான்லேயும் சரி, மகாபிரபு கௌராங்க பரம்பரையிலையும் சரி, கௌடிய சம்பிரதாயத்திலையும் சரி, இவ்வளவு விசேஷமாக கொண்டாடப்படுறதுக்கு என்ன காரணம்? பதில் இல்லை, மெயினாக கொண்டாடினதில் யார் மெயினாக இருந்தது? நித்யானந்த பிரபு. வேற யாரும் மறைமுகமா வந்து சேர்ந்தது? சைதன்ய மகாபிரபுவும் எல்லோர் கண்ணுக்கும் நண்படல, அவர் ஜெகநாத் பிரியில் இருந்தார், ஆனா அவரும் வந்து கலந்துகிட்டார். சரி, நித்யானந்த பிரபுவும் சைதன்ய மகாபிரபுவும் இதுல மெயின் அங்கமா இருந்து இந்த ஃபெஸ்டிவல் நடந்தது, வேற என்ன காரணம்? ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப விசேஷமா இருக்குன்னா அதுக்கு காரண காரியங்கள் இருக்கணும். ஒன்று வந்து நித்யானந்த பிரபு வந்தார், சைதன்ய மகாபிரபு வந்து மறைமுகமா வந்து கலந்துகிட்டார், எல்லார் கண்ணுக்கும் தென்படலை. ரெண்டாவது காரணம், வேற காரணம் நிறைய சொல்லலாம். அங்க என்ன நடந்தது? பிரசாதம் கொடுத்தாங்க. எவ்வளவு பேருக்கு? எவ்வளவு பேருக்கு பிரசாதம் கொடுத்தாங்க? லட்சக்கணக்கான பேருக்கு. அந்த பிரசாதம் எப்படி கொடுத்தாங்க, என்ன பிரசாதம் கொடுத்தாங்க படிப்போம் கொஞ்சம். முக்கியமா தயிர், அவளு, பழங்கள் இந்த மாதிரி கலந்தது ஒரு ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷன். அது எப்படி சாப்பிட்டாங்க எல்லாரும்? எல்லாரும் லைன்ல உட்கார்ந்து சாப்பிடல, கொஞ்சம் பேர் கூட்டம் கூட்டமா உட்காந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் பேர் கங்கைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டாங்க கல்லுகளில், ஒருத்தர் போய் கரையில் உட்காந்துக்கிட்டாங்க. எந்த ஃபார்மாலிட்டிஸும் இல்லை. பிரசாதத்தை வந்து நித்யானந்தபுரம் சொல்ற, நான் ஆயுர்குலத்தை சேர்ந்தவன், நாங்கள்லாம் முறப்படி சாப்பிட மாட்டோம், அன்னாடி மனம் போல தான் சாப்பிடும்னு சாப்பிட்ற. அப்புறம் என்ன விசேஷம்? எல்லாரும் சாப்பிடும்போது என்ன இது பண்ணிட்டு இருந்தாங்க, ஹரி 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 ஹரின்னு சொன்னாங்க, எல்லாரும் ஹரியோட பேரை சொன்னாங்க. ஹரியோட பேரை சொன்னாங்க, ஹரிநாமம். சாப்பிட்டது பிரசாதம், இருந்தது பக்தரோட கங்கை கரையில். கங்கைக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துறாங்க, அந்த மேடு கீடு பார்த்து. இருந்தது நித்யானந்தபுரம் சைதன்யமாகவும் மெயினா. ஹரிநாமம், பிரசாதம், பக்தர் கூட்டம், மூணு விசேஷம் இல்லையா? ஒரு இடத்துக்கு பக்தருக்கு விசேஷம் என்னன்னா ஹரிநாமம் இருக்கணும், பிரசாதம் இருக்கணும், பக்தர் கூட்டம் இருக்கணும். நான் பிரசாதம் பண்ணி நானே சாப்பிட்டேன்னா அது சந்தோஷம் இல்லை. பக்தர் எல்லாரும் சேர்ந்து பிரசாதம். அது மட்டும் இல்ல, பகவான் அம்சமும் இருக்கணும். பகவான் அவதரிச்ச சைதன்யமாபுரம் இருக்காரு, நித்யானந்தபுரம் இருக்காரு, அதுபோல் அத்வைதாச்சாரியாரும் இருக்காரு. அத்வைதாச்சாரியா இல்லையா, வேற யார் இருக்கா? சிவானந்த சேனார், பாப்பா நிறைய ஆச்சாரியர்களும் இருக்காங்க. இது அரேஞ்ச் பண்ணது யாரு? அடுத்தது ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச் பண்ணது யாரு? ரகுநாதாஸ் கோஸ்வாமி. இன்னும் சைதன்ய மகாபிரபுட்ட வந்து சேரல, ஆனா பக்தர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சவனே பிரம்மாண்டமான முறையில் எந்த அளவுக்குன்னா அந்த ஊரில் உள்ள அவ்வளவு அவ்வளவு தயிரும் வாங்கிட்டாரு. பத்து நாடி அடுத்த ஊர்லேயும் போய் எல்லா ஊர்லேயும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டம். அது மட்டும் இல்ல, யாரு வித்தாங்களோ அவங்களே வந்து இந்த பிரசாதம் சாப்பிடவும் வந்தாங்க. ஆனாடி ஒரு மெயினா ஒரு ஃபங்க்ஷன் சொன்னோம்னா பக்தர்கள் கூட்டம் இருக்கணும். ஏன்னா பகவானே பக்தஜன பிரியான்னு பேரு, பக்தருக்கு பிரியமான பக்தருக்கு பக்தர். அதே மாதிரி பக்த வச்சலா, வச்சலன்னா ரொம்ப பாசம் உள்ளவங்க பக்தர் மேல. ஆனாடி பக்தர் கூட்டம், லட்சக்கணக்கான பக்தர் கூட்டம். அவங்க எல்லாரும் ஹரி 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 ஹரின்னு ஹரிநாம சொல்லி ஆனந்தத்தோட பாடும். அதோட எளிமையான பிரசாதம் தான், ரொம்ப கிரேட்டா இல்லை. அவள் தயிர் அந்த மாதிரி எப்படி பண்ணாங்கன்றெல்லாம் வருது, என்னென்ன கூட சேர்த்து. அது மட்டும் இல்லாமல் பெரிய ஆச்சாரியர்களும் பகவானும் கலந்துக்கிட்டாங்க. இக்கலிகாலத்துக்கே உள்ள தன்மையான பிரசாதம் ஹரிநாமம் ரெண்டும் பக்தர், இந்த மூணும் மெயினாக அந்த ஃபங்க்ஷனில் வந்து பிரதிபலிச்சது. பெரிய லெவலில், பிரம்மாண்டமான லெவலில். அதனாடி இந்த ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப விசேஷம். அலையை செஞ்ச ரகுநாதாஸ் கோஸ்வாமியும் சைதன்யமாபுரவோட ஆறு முக்கியமான சீடர்களில் ஒருத்தரை மாறுறாரு. சைதன்யமாபுரவோட முக்கியமான ஆறு சீடர்கள் யார்? அவங்க பேர் என்ன? சத் கோஸ்வாமிகள்னு பேரு. சத்னா சிக்ஸ் ஆறு, கோஸ்வாமினா கோனா புலன்கள், சுவாமினா கட்டுப்படுத்துறவங்க. கோஸ்வாமினா புலன்களை கட்டுப்படுத்தினவங்க. புலன்களை கட்டுப்படுத்தாதவங்க கோதாசர்கள், புலன்களுக்கு அடிமையானவங்க. கோஸ்வாமியா இருக்காங்க. இந்த ஆறு பேரும் சனாதன் கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி, கோபால பட்ட கோஸ்வாமி, இதில் விசேஷம் என்னன்னா சனாதன கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, ஜீவ கோஸ்வாமி இவங்கள்லாம் தெற்கேந்து போனவங்களோட பரம்பரை, கர்நாடகாலேருந்து போனவங்க. கோபால பட்ட கோஸ்வாமி ஸ்ரீரங்கத்திலேருந்து போனவர், ஸ்ரீரங்க பட்டரோட பையன். நாலு பேர் சவுத்துல இருந்து போனவங்க தான். ரகுநாதாஸ் கோஸ்வாமி, ரகுநாத் பட்ட கோஸ்வாமி பங்காளத்தை சேர்ந்தவங்க. இதுல ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து இந்த பெஸ்டிவல் நடத்துறாரு. அதனாலே அந்த பக்தரோட பெருமையும் இல்லை வருது. ரகுநாதாஸ் கோஸ்வாமி பெருமை தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானவர் அவர். அதாவது அவருடைய பெற்றோர் வந்து பெரும் பண செழிப்பு மிகுந்தவங்க, எந்த வகையிலும் குறையில்லாத வளமுள்ளவருடைய குடும்பம். ஆனால் இவரோட வாழ்க்கையோ அதனாடி துளியும் பாதிக்கப்படாத வாழ்க்கை. ரகுநாதாச கோஸ்வாமியோட மகிமை தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஃபெஸ்டிவலோட மகிமையும் தெரியும். அவர் வந்து இந்த திருவிழாவுக்கு அப்புறம் ஜெகநாத்புரி போய் சைதன்யமகாபிரபு பார்க்க போறார். அங்கே தங்கிட்டார். ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து மன இஷ்டம் இல்லை, இந்த மாதிரி பையன் போயிட்டது. ஆனாலும் பையன் அங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு மொதல் அவனை பிடிச்சு வர்றக்க வேண்டி, ஜெகநாத் தாஸ் கோஸ்வாமி பிடிக்கிறக்க வேண்டி 10 வேலையாளர் அனுப்பி வைக்கிறார். இவர் ஊர்ல இருந்து ஜெகநாத்புரி போற வழியிலும் அவங்க மெயின் ரோட்ல தேட இவர் கிராமப்புறங்கள் தேடி போறார். 12 நாள் நடந்து ஜெகநாத்புரி வந்து சேர்றாரு, யார் பார்வையிலையும் படாம. வழியில 3 நாள் தான் சாப்பிட்டிருக்காரு, அது பாதி நாள் வெறும் பால் மட்டும்தான் கிடைச்சது, பால் மட்டும் சாப்பிட்றாரு. அந்த மகாபிரபு சந்திச்சு மகாபிரபோட அவர் தங்குறாரு. அடுத்த வருஷம் எல்லாரும் ஜெகநாத்புரி அந்த ரத யாத்திரையை ஒட்டி கிளம்புவாங்க. நம்ம ஜெகநாத்புரி ரத யாத்திரை அடுத்த மாசம் வருது இல்லையா, ஜூனா ஜூலை ஜூலையில் வருது. அது ரொம்ப விசேஷமானது. மெயினா வந்து ஜெகநாத்புரி ஒரிசால இருந்தாலும் வங்காளத்திலிருந்து தான் நிறைய பேர் வருவாங்க. வங்காளத்துக்காரங்களுக்கு அவ்வளவு ஜெகநாதர் உயிர் நாடி. அதனாடி ரகுநாதாஸ் ஊர்லேருந்து வரும்போது அவர் வந்து 400 தங்க நாணயங்களும் 2 வேலையாளும் சமைச்சு கொடுக்க ஒரு பிராமணரும் ரகுநாதாஸ்க்காக வேண்டி அனுப்பிச்சு வைக்கிறார் அவங்க அப்பா. பையன் வந்து ஃபுல் டைம் ஜாயின் பண்ணிட்டாலும் அப்பா வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றக்க வேண்டி கஷ்டப்படுமேன்னு சொல்லி உதவியெல்லாம் பண்ற மாதிரி இவரும் அனுப்பிச்சு வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் இவரோட விசேஷம் வந்து அவரை பத்தி சொல்லும்போது, ரகுநாத தாசா ஹரே கிருஷ்ண மாமந்திரத்தை இரவுகளா ஜபிக்கின்றார். வங்காளம் போய் சேர்ந்தவனே ஒரு கணம் கூட மகாபிரபை விட்டு நகர்வதில்லை. அவர் பூண்ட துறவரம் அதி உன்னதமானது. உண்பதையும் உடுத்துவதையும் அவர் பொருட்படுத்துவதில்லை. புஷ்பாஞ்சலிக்கு பிறகு இரவு 4 மணி கழிந்த பிறகு ரகுநாத தாசா சிம்ம துவாரத்தில் நின்று யாசகம் கேட்கிறார். யாராவது சாப்பிடுவதற்கு ஏதாவது கொடுத்தால் சாப்பிடுவார், இல்லாவிட்டால் உபவாசம் அல்லது வருத்த பயிறு தான் உணவு. இந்த சிம்ம துவாரன்றது ஜெகநாத் கோயிலில் வந்து முத மெயின் நுழையிற மெயின் கேட்டு சிம்ம துவாரம். ரெண்டு சிம்மம் இருக்கும். அந்த சிம்ம துவாரத்தில் நின்று இவர் பெரிய கோடீஸ்வரனோட பிள்ளையா இருந்தோம், நால்புறம் ஜெபம் பண்ணிட்டு காலையில் யாசகம் பிச்சை எடுக்கிறாரு. யாரா பிச்சை கொடுத்தா சாப்பிடுவாரு, இல்லைன்னா வறுத்த பயிறு தான் சாப்பாடு, அந்த மாதிரி சாப்பிட்ருக்காரு. தூது சென்றவர் அவருடைய தந்தையான கோவர்த்தன மஜுடன் திருப்பி வந்து ரகுநாதாசா பற்றி கேட்டதையெல்லாம் எடுத்து கூறினார். ஆகையால் இன்னும் சில ஆட்களையும் ஜாமான்களையும் அவர் வசதிக்காக ஜெகநாத்புரிக்கு அனுப்பி வைத்தார்கள். 400 நாணயங்கள், 2 வேலையாட்கள், ஒரு பிராமணர்களை கோவர்த்தன மஜும்தார் சிவானந்த சேனாவிடம் அனுப்பி வைத்தார். அடுத்த வருடம் ஜெகநாத்புரி செல்லும்போது அவ்வாறு எல்லாரும் சென்றார்கள். அத வந்து ரகுநாதாசன் என்ன செய்யறாரு, அவன் நாணயம் கொடுத்தத சைதன்ய மகாபிரபுக்கு வந்து விருந்து அளிக்கணும்னா அவருக்கு வருஷத்துக்கு 640 நாணயங்கள் தேவைப்படுது. அதுக்காக தந்தையார் கொடுத்து அனுப்பின பணத்தை பயன்படுத்துறாரு. 2 வருஷம் இப்படி நடக்குது. அப்புறம் 2 வருஷம் கழிச்ச உடனே ரகுநாதாசா வந்து இந்த மாதிரி சைதன்மாவுக்கு கூப்பிட்டு விருந்து கொடுக்கிற நிப்பாட்டிட்டாரு. சைதன்ய மகாபிரபுக்கு சொன்னவனே அவரோட செக்ரட்டரி சௌரப் தாமோதரா வந்து மகாபிரபு விசாரிக்கிறார், என்னாச்சு, ஏன் வந்து இந்த மாதிரி எனக்கு விருந்து கொடுக்க நிப்பாட்டிட்டார் ரகுநாதாஸ். அதுக்கு சௌரப் தாமோதர் பதில் சொல்றாரு, இந்த மாதிரி ரகுநாதாசன் நினைச்சிருக்கலாம், பக்தி இல்லாத கருமிகிட்ட இருந்து பணத்தை வைத்து மகாபிரபு அந்த பணத்தை வச்சு விருந்துன்னு கொடுக்கறனே, இப்படி செஞ்சா மகாபிரபு திருப்தி அடைய மாட்டார், வெறும் உலக இன்பத்தையே தேடி அலைகிற இந்த ஜட வாழ்க்கையில் மூழ்கி கிடக்கிறவங்க காசை வாங்கி அது என் மனசை அசுத்தப்படுத்திருச்சு. யார்கிட்ட சொல்றாரு, பணத்தை யார்கிட்ட வந்து வாங்குற சொல்றாரு, அவங்க அப்பாட்ட. இப்படி அழைப்பளிப்பது இந்த ஜட வாழ்க்கையில் வேணா பெருமை தரலாம், ஏன்னா ஜட வாழ்க்கையில் கௌரவம், உனக்கு விருந்து போட்டேன்னு யாரா 2 பேரை கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும், ஏன்னா சாதுக்களுக்கு விருந்து கொடுக்கறனா விசேஷம். ஆனாடி ஜட வாழ்க்கையில் வேணா இந்த மாதிரி கூப்பிட்டு விருந்து கொடுக்கற வேணா விசேஷமா இருக்கலாம், ஆனா என்ன போல மூட வருத்தப்படுவானேன்றக்காண்டி இது சரியான தரமான விருந்து இல்லைனாலும் மகாபிரபு வந்து இதெல்லாம் ஏத்தி எனக்கு வந்து சாப்பிட்டாரு. இதெல்லாம் தீர யோசிச்சு ரகுநாதாஸ் சாமி நிப்பாட்டிட்டாருன்னு சொல்றாரு. என்ன நடக்குனா ஒருத்தருக்கு வந்து கொடுக்கக்கூடியது வந்து மிக அன்போடையும் தூய்மையாகவும் நல்ல வழியில வந்ததுலையும் கொடுக்கும்போது அது உயர்வானது. பத்திரம் பழம் புஷ்பம் தோயம் பக்தியாமா பிரேட்சதி. பகவான் வந்து என்ன சொல்றானா, எனக்கு ரொம்ப நீ கிராண்டா பண்ணலைனாலும் பரவாயில்ல, பத்திரம்னா இலை துளசி இலையும் இதும், புஷ்பம்னா பூ, பழம்னா பழங்கள், பத்திரம் தோயம்னா நீர், இதை நீ கொடுத்தாலும் பக்தியாமா பிரேட்சி, பக்தியோட கொடு, அன்போட கொடு. நம்ம வீட்டுக்கு போறோம், ஒருத்தர் வீட்டுக்கு அவங்க பெரிய விருந்து கொடுத்தாலும் மனசுல சந்தோஷம் இல்லாமலும் மரியாதை இல்லாமலும் கொடுத்தா யாரும் திருப்தியா சாப்பிட போறது. அதே சமயம் எந்த மரியாதையும் மதிப்பும் இல்லைனாலும் சரி, எந்த பெரிய விருந்து இல்லைனாலும் அன்போடையும் மரியாதையும் மதிப்புமா கொடுத்தா சந்தோஷமா ஏத்துக்கும். பகவான் எப்படி கிருஷ்ணர் வந்து அஸ்தினாபுரம் போனப்ப துரியோதனை வந்து தூது போறப்ப அவரை வந்து துச்சோதன அரண்மனையில் தங்க சொல்றார், அதாவது புலனின்பத்தில் உச்சத்தில் இருக்கிற ஆளு துச்சோதன. துரியோதனோட அவன் பயங்கரமான ஆள், சமயத்தில் அண்ணனோட தம்பி அதிகமா உலக இன்பத்தில் மூழ்கி கிடக்கிற மாதிரி துச்சாதனன் மூழ்கி கிடக்கிறான். ஆனாடி அவன் துச்சாதன துரியோதனை நினைக்கிறான், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்னா ரொம்ப பலமும் வசதியும் புலனின்பமும் இது பண்ண ஒரு பயங்கரமான இடத்துல நமக்கு கொடுத்தா தூது வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம பக்கமா ஏதாவது பேசினாலும் பேசுவாருன்னு துச்சாதன அரண்மனைக்கு அனுப்பும். ஆனா பகவான் எங்க போனாரு, விதுரர் அரண்மனை. விதுரர் வந்து அரண்மனையில் குடிச மாதிரி வீடு. அவர் வந்து எளிமையும் அன்பும் உள்ள விதுரர் அரண்மனைக்கு போறார், பக்தியும் உள்ளது. அங்கேயும் திடீர்னு கிருஷ்ணர் வந்துட்ட நாடி விதுரர் வந்து என்ன கொடுக்கணும் குழம்பி தெரியா போய், விதுரரா ஒரு மனைவியா, மனைவி வாழைப்பழத்தை உரிச்சு பழத்தை போட்டுட்டு தோலை தர்றாங்க கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் அந்த தோலை திருப்தியா சாப்பிடுறாரு. பிதரர் மனைவி தானே, பிதரர் பிதரர் அந்த வாழைப்பழ தோலை சாப்பிட்றார். அவங்க அன்போட கொடுத்த நாடி அவங்களுக்கு நினைவே இல்லை பகவானுக்கு என்ன தாரம் ஏது தாரம். இதுதான் பகவானோட தன்மை, இதே தன்மை தான் பக்தர்கிட்டையும் இருக்கு. அன்னாடி சைதன்ய மகாப்பிரபு வந்து கூப்பிடும்போது நான் கௌரவத்துக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நான் பெருமைக்காக கூப்பிட்டுட்டு இருக்கேன், எங்க அப்பா மாசம் வருஷம் ஒரு தடவை அனுப்பிச்சு விடுற பணத்தை வச்சு நான் கௌரவமா அவருக்கு விருந்து போட்டுட்டு இருக்கேன், அவரும் நான் கூப்பிடுறேன்னு தவிர்க்க முடியாது மரியாதைக்காக வர்றாரு. இதுல என்ன பெருமை இருக்கு, இதுல என்ன பலன் இருக்கு. இந்த காசு வந்து புலனின்பத்துக்காக அவங்க பயன்படுத்தினார், அந்த சம்பாதி அந்த காசை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டேன். இதோட நிக்கல ரகுநாதாஸ் கோஸ்வாமியோடது. அடுத்து மகாபிரபு கேட்டவனே, பக்தி இல்லாத உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்கும் ஒருவன் உணவு என்பவன் மனதில் களங்கம் அடைகிறான். ஆதலால் அவன் கிருஷ்ண பக்தி பண்ணுவதில்லை. ஆசாபாசங்கள் லௌகியபரங்கள் இவற்றுக்கு அடிமையானவன் விருந்துக்கு அழைப்பவனையும் தன்னோடு சேர்த்து கெடுக்கின்றான். ரகுநாதர் சாமியின் பேர் அவாவினால் அவர் அழைப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். இப்போது அவரே இவ்வாறு நிறுத்தியுள்ளது நல்லது. ஆக்சுவலா சமயத்தில் பக்தர்கள் வந்து விருந்துன்ற பேர்ல எடுக்கும்போது கண்டிப்பா அதில் வந்து பக்தியோட இருக்கான்னு பார்க்கணும், பகவானுக்கு முறப்படி நைவேத்தியம் பண்றாங்களான்னு பார்க்கணும். குருமராஜ் எனக்கு யாபம் இருக்கு குறைஞ்சது 16 ரவுண்டா ஜபம் பண்ணணும், டீச்சருக்கும் அவங்க தான் செய்யணும்னு சொல்லார். சமயத்தில் டிவோடிஸ் வந்து வெளியேந்து வாங்கின அத்தனையும் வச்சு ஒரு தட பிரபுபாதாக்கு ஒரு தட நைவேத்தியம் 1008 ஐட்டம்னு சொன்னாங்க. நான் பெங்களூர்ல இருந்தப்போ 91 போய் பார்த்தா 1008 ஐட்டம் இருந்துச்சு, எல்லாரும் கடையில் வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஜிலேபி மைசூர் பாக்கு இந்த இது எல்லாரும் கடையில் காசு கொடுத்து டப்பா டப்பாவா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி டப்பா ஐட்டங்களே ஒரு 950 கூட இருக்கும்னு வச்சுக்கலாமே, ஒரு 7-8 ஐட்டம் தான், 10-50 ஐட்டம் தான் சமைச்ச ஐட்டம், பக்தர் சமைச்சு முறப்படி கொண்டு வந்து இல்ல எப்படி பிரபுபாதா திருப்தி அடைவார், இல்ல எப்படி பகவான் திருப்தி. முதல் பிரபுபாதா வந்து பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணாம ஏத்துக்க மாட்டார், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது இப்படி வாங்கி என்கிட்ட காசு இருக்குன்ற நாடி வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸா வாங்கி வைக்கலாம், இல்லையான்ட்டு இருக்குன்னு பெரிய விதமான என்ன அந்த நியூ ஆரிய பவன் ஸ்வீட்ஸ் அந்த பெங்களூர்ல ரொம்ப ஃபேமஸ் அந்த மெஜஸ்டிக் சர்க்கிள் இருக்கும் அந்த மாதிரி கடையில் போய் பெரிய நம்பர் ஒன் கடையில் எங்கேயாவது நம்பர் ஒன் கடைன்னு தெரியாது, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வாவா அன்னாடி ஏதாவது ஸ்வீட் வாங்கி வைக்கிறோம். அதே இதை நம்ம செஞ்சு பக்தியோட பகவானுக்கு செஞ்சு நம்ம அதை துளி கூட நினைக்காத அந்த நைவேத்தியம் பண்ணா அது வந்து உண்மையானது. இங்க வந்து ரகுநாதாஸ் கோஸ்வாமி வந்து அவர் அப்படிதான் சமைச்சு செய்யறாரு, ஆனா மூலமான காசு வந்து சரியான இடத்துல இருந்து வரலன்ற நாடி அவர் நிப்பாட்டுறாரு. மகாபிரபுக்கு நைவேத்தியம் பண்றாருன்னா எல்லாம் முறப்படி செய்யறாரு, சமைக்கிறது நைவேத்தியம் எல்லாம் பண்றாரு, ஆனா மூலம் வந்து சரியில்லைன்னு நிப்பாட்டிடுறாரு. மகாபிரபும் சரின்னு சொல்றாரு, ஏன்னா மனசு களங்கமடையும் ரெண்டு பேருக்கும் கேடு. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு, ப்ரீச்சிங் பண்ண வரையில எல்லா டிவோடிஸும் சாப்பிட கூப்பிடுவாங்க, பிரசாதம் ப்ரோக்ராம் முடியும் கொஞ்சமே பிரபு பிரசாதம் சாப்பிடுவாங்க. ஒரு பிரபு வீட்டில் ஒரு கிட்டத்தட்ட 3 நான் ப்ரோக்ராம் வார வாரம் போய் எடுப்பேன், சாப்பிட மாட்டேன். அவங்க பிரச்சனை என்னன்னா அவங்க வீட்டில் மாமிசம் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அவங்ககிட்ட எவ்வளோ சொன்னாலும் அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி நீங்கள் பிரசாதம் வர்றீங்க கொஞ்சம் கூட சாப்பிடாம போறீங்க, நைவேத்தியெல்லாம் பண்றாங்க. அப்புறம் அவங்ககிட்ட சொன்ன இந்த பிரசாதம்னு நீங்க சொல்ற வந்து வீட்டில் மாம்சமும் சமைக்கிறீங்க, முறப்படி நீங்க பிரசாதம் பண்ணலைன்னா நானும் டவுன் ஆவேன், நீங்களும் டவுன் ஆவீங்க. இதைத்தான் சொல்ற மகாப்பிரபு. படைச்சவனும் சரி கூப்பிட்டவனும் சரி ரெண்டு பேரும் டவுன் ஆவாங்க. இதுல எனக்கும் லாபம் இல்லை, உங்களுக்கும் லாபம் இல்லை. எனக்கு கண்டிப்பா பிரசாதம் சாப்பிட ஆசை, ஆனா நீங்க வந்து முதல் வீட்டில் அதுக்குரிய சூழ்நிலையை உருவாக்குங்க. எப்படி பகவான் வந்து ரெண்டையும் ஒரே இடத்துல சமைக்கிற இடத்துல ஏத்துக்க முடியும், ஆனாடி அதை டோட்டலாக நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. அது வந்து பகவானுக்கும் பிடித்தமா இருக்கும், பக்தருக்கும் பிடித்தமா இருக்கும், பக்தியை உண்டாக்கும். ரெண்டு மூணு வருஷம் ஒரு நாள் அப்புறம் வீட்டில் கூட்டு குடும்பம் 15-20 பேரை கூப்பிட்டு 20 பேர் வரிசை எல்லாரும் ஆல்டர் முன்னாடி வந்து எடுக்கலைன்னு சொன்னாங்க. 3 வருஷம் அந்த மாதிரி. உண்மை என்னன்னா பக்தியில் முறப்படி செய்யாத பிரசாதம் வந்து ரெண்டு பேருக்கும் பலம் தராது. அப்படி இருக்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு வாங்கி சாப்பிடலாம். அதாவது என் உயிர் போயிடும்னா, நான் சாப்பிடல எனக்கு உயிர் போயிடும் அப்படி யாருக்கு இல்லை கண்டிஷன். சாப்பிடலைனா உயிர் போயிடும்னா கடையில் வாங்கி சாப்பிடலாம். பிரபுபாதா சொல்றாரு, நான் ப்ரீச்சிங் அது எதுக்கு, உங்க உயிர் எதுக்கு இருக்கணும், ப்ரீச்சிங்க்கு இருக்கணும். ப்ரீச்சிங் பண்ணாம பகவான் பக்தி பண்ணாம இந்த உயிரை உடலை நல்ல நாட்டுறக்காண்டி சாப்பிட்டா அதுவும் சரியில்லை. என் உடம்பு வந்து பகவான் சேவைக்கு இருக்கணும், சும்மா உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கா வேண்டி என் உடம்பை வச்சுக்கிறக்கா வேண்டி நான் வந்து கண்டதை சாப்பிட முடியாது. பகவான் சேவைக்கு இந்த உடம்பை நிலைநிறுத்துறதுக்கு எனக்கு இந்த உடம்பை நிப்பாட்டலைன்னா, இந்த சாப்பிடலைன்னா எனக்கு உயிர் போயிடும், எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கணும். பக்தியை நாடி செய்ய முடியல. ஆனா பகவான் அந்த சூழ்நிலை உருவாக்க மாட்டார். பார்த்தோம் ஏகப்பட்ட பேர் நிர்ஜல இருந்தீங்க, நிர்ஜல ஏகாதசி. கிருஷ்ணாவுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு கொஞ்சம் குழுகுழுன்னு வச்சுட்டாரு, ஒரு நாள் கொஞ்சம் கிளைமேட் இல்லைன்னா கொஞ்சம் ஹீட்டா இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சுருண்டிருப்போம். எல்லாரும் கிட்டத்தட்ட மினிமம் 24 மணி நேரம் தண்ணி கூட குடிக்கல, பச்சை தண்ணி கூட. நிறைய பேர் இருந்தாங்க, மாதாஜி பிரபு எல்லாருமே. கிருஷ்ணாவுக்குரிய வழிமுறையை உண்டாக்கி தர்றாரு, சக்தியை தந்துடுறாரு. ஆனாடி பிரசாதம்ன்றது வந்து அதோட தராதரம் வந்து சைதன்ய மகாப்பிரபு எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரூட்ல இருந்து நம்ம ஆனாடி சமயத்தில் வந்து இந்த பிரசாத விஷயத்தில் ரொம்ப லீனியண்டா இருக்கக்கூடாது. லீனியன்னா கொஞ்சம் தாராளமாக விட்டு எப்படியோ ஓகேன்னு, அதில் வந்து நம்ம மனசு கலங்கடையும். சரியான முறையில் பக்குவப்படாத சாப்பாடு வந்து, பக்குவப்படாத சாப்பாடுனா அந்த பிரசாதம்னு சொல்ல முடியாது. அது வந்து யாருக்கும் பக்தியை தராது. ஆனால் சைதன்ய மகாப்பிரபு வந்து சரிதான் அவர் செஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்து என்ன செஞ்சாரு, சிம்மதுவாரத்திலிருந்து பிச்சை எடுக்கிறத ரகுதாசாசா நிப்பாட்டிட்டார். அந்த ஜெகநாதபுரி கோயில் மெயின் வாசல்ல இருந்து அதுக்கப்புறம் தர்ம சாப்பாடு நடக்கிற இடத்துல நின்று பிச்சை எடுக்கிறார். திருப்பி சைதன்ய மகாப்பிரபு வந்து சொரூபதாமாதாட்ட கேட்கிறார், செக்ரட்டரிட்ட, ஏன் ரகுநாதாசா வந்து சிம்மதுவாரத்தில் பிச்சை எடுக்கிற நிப்பாட்டிட்டாரு. அதுக்கு சொரூபதாமர் சொல்றாரு, சிம்மதுவாரத்தில் பிச்சை எடுக்கிறது வந்து என்னவோ மாறி இருந்திருக்கும், ஆனாடி நிப்பாட்டியிருப்பார் ரகுநாதாஸ் அங்க பிச்சை எடுக்காம அப்படின்ற. சைதன்யமா அப்புறம் என்ன சொல்றான்னா, ரகுநாதாஸ் சரியான வேலை தான் பண்ணியிருக்காரு. சிம்மதுவாரத்தில் நின்று இந்த அம்மா கோயிலில் மெயின் வாசல் நின்று பிச்சை எடுக்கிறது வேசி தொழிலுக்கு சமமானது. ஏன்னா நான் ஒரு சாது காவி உடுத்திருக்கேன், எல்லாம் உடுத்திருக்கேன், எனக்கு போடுங்க அப்படின்னு. ஒரு பக்தன் இந்த பூணூல காமிச்சு, நான் ஒரு பிராமணி எனக்கு இவ்வளவு பணம் போடுங்கன்னு கேட்டா எப்படி அந்த ராமேஸ்வரம் போனீங்கன்னா தெரியும், பிராமண போஜனம் பிராமண போஜனம் கேப்பேன். அதே மாதிரி நான் காய் விடுத்துக்க நான் சாது எனக்கு சாப்பாடு போடுறதுக்கு கொடுங்கன்னு கேட்கும். ஆனாடி அது வந்து நம்ம பகவானுக்கு சரணடைகிறக்காக நம்ம வந்திருக்கோம். இதை வந்து உணவுக்காகவோ உடைக்காகவோ இல்லை வசதிக்காக வேண்டியோ பிச்சை எடுக்கிறமா இருக்கிற வந்து ஒரு வேசி வந்து உடலை விற்கிறார். நம்ம வந்து நம்முடைய ஆன்மீகத்தை விற்கக்கூடாது. ஆன்மீகத்தில் பக்குவப்படுறவங்க வந்து நம்முடைய ஆன்மீக சக்தியை வந்து விற்றக்கூடாது. சாதாரண உடல் பலன் என்பது. ஆனாடி சைதன்ய மகாப்பிரபு சரின்னு சொல்றாரு. சிம்மதுவாரத்தில் நின்று எடுக்கிற வேசி தொழிலுக்கு சமானம். அடிக்கடி நம்ம வந்து வெறும் ஆன்மீகத்தை மட்டும் இல்லை, சமயத்தில் வந்து நிறைய பேர் படிக்கிறோம், படிச்சுட்டு நம்ம புத்தியா போறோம், காசு சம்பாதிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அது வேசி தொழில் தான். வேசி தொழில்னா உடலை விற்கிற மட்டும் இல்லை, புத்தியை விற்கிறதும் வேசி தொழில் தான். நான் அடிக்கடி சொல்வேன், பெரிய புத்திசாலியா இருக்கலாம், ஆனா பணம் சேர்க்கறதுலையும் குறுக்கோலிலையும் ஷார்ட் கட்லையும் புத்திய செலவழிச்சா அது வேசி தொழில். புத்திய வரைய கழுகு உயரப்பண்ணாலும் பார்வை செத்த பணத்தில் இருக்க மாதிரி, புத்தி நல்லா இருந்தாலும் பார்வை பூரா எப்படி பணம் சேர்க்கிறது எப்படி அனுபவிக்கிறது. அதையும் மகாப்பிரபு வந்து சரிதான்னு சொல்றாரு. அதனால இப்படி நின்று ஆன்மீகத்தில் காய உடுத்தாச்சு இது முனியாச்சு இப்படி போய் நிற்கக்கூடாது. ஒருத்தட இப்படிதான் ஒரு சொந்தக்காரங்களோட ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப நாள் முன்னாடி அவங்க கர்மாதியும் அந்த 16ஆம் நாள் சடங்கு நடக்கு. அதில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணது வந்து இந்த மாதிரி பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கலாம் ஒரு நாள் சண்டேவோ இது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த சாதுக்கள் கோயில் வாசலில் நிற்பாங்களே அவங்களுக்கு தான் போடணும். அவங்க சொன்ன திருப்பரங்குன்றம் கோயில் வாசல், யாராவது திருப்பரங்குன்றம் கோயில் வாசலில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்கன்னு யாரும் கொஞ்சம் கூட முடியாது. உங்க என்ன செஞ்சாங்க, 10 டோக்கன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. 10 சாப்பாடு கொடுக்கணும், 10 சாப்பாடு வாங்கி தரேன்னா அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்க, அதுக்கு டோக்கன் வாங்கி கொடுத்துறணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம். அது சிஸ்டம் அப்படி அங்க இந்த மாதிரி வர்றவங்களுக்கு. இவன் என்ன செஞ்சான், ஏகப்பட்ட பெட்டை இந்த டோக்கனு போய் இதை கொடுத்து 50 ரூபா சாப்பாடுக்கு எனக்கு 40 ரூபா கொடுங்கன்னு 40 ரூபா வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த 40 ரூபாய்க்கு என்னன்னா பீடி மித்த சகால சகிதமும், இதுல என்ன பிரயோஜனம்? இப்படி சாதுக்களுக்குமே போட்டியா நம்மளும் போய் நிக்கிறதா? அண்ணாடி சைதன்ய மகாப்பிரபு வந்து ரெண்டாவது வந்து சரி, சிம்மத்வாரத்தில் நிக்காதது சரிதான், ஏன்னா அதுல எடுக்கிறது வேசி தொழிலுக்கு சமானன்றார். அதுக்கு மகாப்பிரபு சொல்றாரு, எப்படி ஒரு வேசியோட மனநிலைனா இந்தப்ப வர்றவர் ஏதாவது கொடுக்கலாம், நேற்று ஏதோ கொடுத்தாரு, இப்ப இன்னொருத்தர் வர்றாரு, இவர் எதுவும் கொடுக்கலாம், அந்த ஆள் போயிட்டான், இன்னொருத்தர் வந்து பார்க்காமலே போயிட்டான். இப்படி வந்து ஒரு வேசி வந்து ஆளை கணக்கு பண்ற மாதிரி, நானும் பிச்சை போடல இந்த ஆள் பிச்சை போடுவாரா, நேற்று போட்டாரு இன்னைக்கு போடுவாரா நாளைக்கு போடுவாரா, அவர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சுக்கிட்டா டெய்லி போடுவாரு, நம்ம பழிப்பு நல்லா சிம்பிளா நடக்கும். இதுதான் மனநிலைன்றார். இந்த மனநிலை வந்துடும். அண்ணாடிதான் உஞ்சவர்த்தி பிராமணருக்கு வந்து யார்கிட்ட கேட்டே சாப்பிடக்கூடாது. மூணு வகையான உஞ்சவர்த்தி இருக்கு. ஒன்னு வந்து தானியங்கள் வந்து அறுவடை முடிஞ்ச பிறகு கீழே சிந்தி கிடக்கிற தானியங்களை பொறுக்கி அதுல இருந்து சமைக்கணும். இன்னொன்னு வந்து கடையில் வியாபாரம் நடக்கிற இடத்துல அளந்து போட இந்த இடத்துல கீழே கொட்டி கிடக்கும் அந்த தானியத்தை வச்சு வாழும், அதுல சமைச்சு இது பண்ணி சாப்பிடணும். இதுதான் உஞ்ச விருத்தின்னு சொல்றது. யார்ட்டையும் கையேந்தி நின்னோம்னா மனநில மாறிடும். இன்னொன்னு வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கணும்னு ஃப்ரிட்ஜில் 4 நாளைக்கு எடுத்து வைக்கக்கூடாது. அதே சமயம் மோசமான கஞ்சி தான் கிடைச்சதுன்னு திட்டக்கூடாது. விருந்து போட்டாலும் ஒரே மனநிலையில் ஏற்றுக்கணும், கஞ்சி ஊத்தினாலும் மனநிலை ஏற்றுக்கணும், ஒண்ணு கிடைக்கலனாலும் மனநிலை ஏற்றுக்கணும். அப்படி மனநிலை வந்தாதான் பகவான் கருணையை உணர முடியும். ஆனாடி கணக்கு பார்த்து சேர்க்கக்கூடாது, கணக்கு பார்த்துட்டு ஆன்மீகம் பண்ண முடியாது. ஆனாடி இந்த மனநிலை சரி வராதுன்னு மகாப்பிரபு எடுத்து சொல்றாரு. அடுத்த நாள் வந்து மகாபிரபை கூப்பிட்டு வச்ச ரகுநாதாசா கூப்பிட்டு மகாபிரபு வந்து அவளுக்கு அருள் வணங்குறாரு. அவருக்கு வந்து கோவர்த்தன் மலையிலிருந்து எடுத்த சிலா, கோவர்த்தன் சிலா ஒரு சின்ன கல்லும் குஞ்சமாலான ஒரு சிறு சங்கு மாலையும் கொடுக்கிறார். இது ரெண்டும் முன்னாடி ஒரு பக்தர் வந்து விருந்தாவனத்திலிருந்து கொண்டு வந்து மகாபிரபுட்ட கொடுத்திருந்தார். மகாபிரபு எப்போது நாம ஜபத்து போது இந்த குஞ்ச மாலையை வந்து அணிஞ்சு கொள்வார், கோவர்த்தங்கல்லையும் சிலையும் கண்ணில் ஒத்திக்கிடுவார், சிசம மார்பியமா வைத்துக் கொள்வார். ஆனாடி பகவானோட உடல் தான், கிருஷ்ண பரமாத்த உடல் தான் இக்கல்லுன்னு ஆனந்தமா இருப்பார். 3 வருஷம் தன்னிட்ட வச்சிருந்த இதை வந்து ரங்கநாதாசாவோட சிறப்பான தன்மையை பார்த்து அவருக்கு அதை கொடுத்துடுறார். ரெண்டையும் இதை வச்சு நல்லா பூஜனை பண்ணு, இந்த கோவர்த்தன் சிலையை வச்சு பூஜிப்புக்கு தேவையானெல்லாம் தண்ணியும் பூவும் துளசி இலையும் சுத்தமான இதயமும் தான் தேவை, நீ இந்த ரெண்டையும் பகவான் தொலைச்சி வச்சு அர்ப்பணம் செய்யணும் சொல்லிடுறாரு. இதை கொடுத்த பிறகு சைதன்ய மகாபிரபு வந்து ரொம்ப, நகநாதாசா வந்து ரொம்ப சந்தோஷமா பூஜை ஆரம்பிச்சுறாரு. ஆனாடி நிறைய 8 கிலோ காஜா சந்தோஷா போன இனிப்போட பக்தியோட அதை செஞ்சு சுரத்தமாற இன்ஸ்ட்ரக்ஷன் படி பூஜை பண்றார். அதுல வந்து 24 நேரத்தில் 2 மணி நேரம் போக 22 மணி நேரம் மகாமந்திரத்தை ஓதுறக்கும் மகாபிரபு திருவடி நினைச்சுக்கிறார். 1.5 மணி நேரத்துக்கு மேல அவர் தூங்க மாட்டார். இதுவும் சில நாள்ல கிடையாது. அடுத்து வந்து இந்த பிரசாதம் தொடருது. ஜெகநாத் பிரசாத கடைக்காரங்கெல்லாம் விற்கிறாங்க, நீங்க ஜெகநாத் பிரி போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். இங்க மாதிரி ஒரு ஸ்டால் இருக்காது. அங்க ஜெகநாதருக்கு பிரசாதம் வந்து விசேஷம். நம்ம மாதிரி பிளேட்ல கொண்டு போய் கொஞ்சோண்டு நைவேத்தியம் பண்ற கிடையாது, பானபானையா கொண்டு போவாங்க. எல்லாம் மூக்கில் கட்டி துணி கட்டி ஒவ்வொரு பானையும் 4 படி 5 படி இருக்கும். இந்த மாதிரி இந்த ஷோல்டர்ல 2 பக்கம் கம்பு கட்டி போட்டு மொத்தம் ஒரு 500-600 பானை இருக்கும். அதுல நிறைய மிட்டாய் சப்ஜி, நமக்கி சப்ஜி, உப்பு சப்ஜி, மிட்டாய் சப்ஜி ரெண்டு தனித்தனியா இருக்கும். விதவிதமான ஐட்டங்கள், அவ்வளவு சப்ஜியும் வந்து இது பண்ணி நைவேத்தியம் பகவான் முன்னாடி தொலைச்சி போட்டு நைவேத்தியம் பண்ணி அவ்வளவும் திருப்பி எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வந்து அந்த விற்பனை பண்ணக்கூடிய பெரிய ஏரியா கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கும். அப்பூரா செய்த ஜெகநாதரோட பிரசாதம் தான். அந்த பிரசாதம் கொடுக்கிற இடையில வந்து அதில் மக்கள் வந்து இலை போட்டு வாங்கி அந்த பிரசாதம் சாப்பிடுவாங்க. ரொம்ப விசேஷமா இருக்கும். கொஞ்சம் போனால் சாம்பிள் கொடுப்பாங்க, இந்த மாதிரி உப்பு சப்ஜி, இது இனிப்பு சப்ஜி, சாம்பிள் பார்த்து வாங்கலாம் பிரசாதம் பகவானுக்கு. அந்த மாதிரி பிரசாதத்தை கடைக்காரங்க வந்து விற்கிறது. அதில் வந்து சமயத்தில் 2-3 நாள் கழிச்ச உடனே அந்த பிரசாதம் ஊசி போயிடும். இதை வந்து என்ன செய்வாங்கன்னா, பெரும்பாலும் அந்த கடைக்காரங்க அந்த பிரசாதம் மிஞ்சி போன பிரசாதத்தை வந்து ஊசி போனதை வந்து யாரும் விற்க முடியாதுன்னு சிம்மதுவாரத்துக்கு பக்கத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, பசுமாடு நிறைய கூட்டம் கூட்டமா இருக்கும். அந்த பசுமாடுகளுக்கு வந்து வைப்பாங்க. ஆனா அது கூட கொஞ்சம் வாடடிக்குன்னு இந்த பிரசாதம் சாப்பிடாது. ஆனா ரகுநாதாசா என்ன செய்வாராம், பால்புரம் வெயில வச்சு காஞ்சி அவளா போன அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு, இப்ப நம்ம பாக்குறோம் அந்த ஒரு சிவப்பு துணியில போட்டு தருவாங்க, நம்ம துவாதசி பிரேக் பண்றதுக்கு கொடுப்பாங்க, 2 ரூபா 1 ரூபான்னு அந்த பிரசாதத்தை போட்டு, அதே மாதிரி அரிசி காஞ்சி அரிசியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத வீட்டுக்கு எடுத்துட்டு வருவார் திரட்டி. அதுல வந்து தண்ணியில நல்லா கழுவி கெட்டு போகாத பதே உப்பு போட்டு சாப்பிடுவாரு. ஏன்னா யார்ட்டையும் பிச்சை கேட்க கூடாது, யார்ட்டையும் கையேந்து நிக்க கூடாது. அத வந்து சொருதாமத ஒரு நாள் பார்த்துட்டாரு. அவரையும் எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்கிறாரு இந்த பிரசாதத்தை. சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க தின தினம் இந்த மாதிரி அமிர்தம்லாம் சாப்பிடுறீங்க, எங்களுக்கு தரல, இது சரியா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மகாபிரபுட்ட போய் இந்த மாதிரி அருமையான பிரசாதம் சாப்பிடறாரு, நமக்கு தர்றதில்லை அப்படின்னு. ஆனாடி மகாபிரபு அவர் பின்னாடி போய் அவருக்கு தெரியாம அவர் சாப்பிட்ற கவளத்தில் ஒரு கவளத்தை எடுத்து சாப்பிட்றாரு. அடுத்த பிரசாதம் சாப்பிட போயில சொர்வதாமர் மகாபிரபு கையை பிடிச்சு இது உங்களுக்கு ஏத்ததில்லைன்னு சொல்றாரு. ஆனா மகாபிரபு என்ன சொல்றாரு, உண்மையில வந்து நான் தினம் வகை வகையா சாப்பிட்றேன், ஆனா இந்த ரகுநாதா சாப்பிட்ற மாதிரி இந்த பிரசாதம் மாதிரி நான் சாப்பிட்டு அனுபவிச்சதே இல்லைன்னு சொல்றாரு. இது வந்து ரகுநாதாசாவோட துறவு மனப்பான்மை. எவ்வளவு இந்த ரகுநாதாசா தான் முத விருந்து கொடுத்தார். இப்ப விருந்து பத்தி பார்ப்போம். இது ஏன்னா அவரை பத்தி தெரிஞ்சாதான் அவர் செஞ்ச காரியத்தோட மகிமை தெரியும். பணமும் காசும் சொத்தும் சுகமும் புகழும் வரும்போது கர்வம் வராம இருக்கிற ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். தனம் ஜனம் சுந்தரி மூணு கூட வரும், ஆனா அது மூணும் கவுத்துரும். ஆனா அவர் இதுல இருந்து விடுபட்டு இருந்திருக்கார். இந்த பாணிகட்டி திருவிழால மகாபிரபு வந்தோடனே அது எப்படி நடந்துனா, பாணிகட்டி கிராமத்துக்கு வந்து நித்யானந்தபுரம் வந்து விசிட் பண்றாரு. அப்ப வந்து ரகுநாதாஸ் கோசாமி வந்து அங்க சந்திக்க வர்றாரு. கங்கக்கரையில் நித்யானந்தபுரம் உட்கார்ந்து நிறைய ஆயிரக்கணக்கான பக்தர் பக்கத்தில் சுத்தி அமர்ந்திருக்க ரகுநாதாஸ பாக்குறாரு. அவர் சாஷ்டாங்க தூரம் இருந்து நமஸ்காரம் பண்றாரு. அப்ப நித்யானந்தபுரம் ஒருத்தர் சொல்றாரு, அங்க பாருங்க ரகுநாதாச தூரம் வந்து நமஸ்காரம் பண்றான்னு. உடனே நித்யானந்தபுரம் சொல்றாரு, ஏ திடா நீங்க வா, என்ன பார்க்க வந்திருக்க, ஆனா நீ அங்க தூரம் நிக்கிறே வா, உனக்கு தண்டனை கொடுக்க போறேன்றாரு. ஆனா ரகுநாதாச தயக்கத்துல கூச்சத்துல போகல பக்கத்துல. ஆனா ரகுநாதாச அவர் இழுத்து நித்யானந்தபுரம் அவர் பிளஸிங் பண்றதே வித்தியாசம், அந்த போர்ஸான பிளஸிங் போர்ஸ் அவரை இழுத்து அவர் தலையில பார்த்து வைக்கிறார், பிளஸிங் பண்றாரு நித்யானந்த பிரபு. அவர் வந்து ரகுநாதாசா கூப்பிட்டு சொல்றாரு, நீ வந்து ஒரு திருடே மாறி என்ன பார்க்க வந்திருக்கான, பார்க்க வரமா தூரத்தில் நிக்கிற, ஆனாடி உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். என்னன்னா இந்த ஊர்ல ஒரு விழா நடத்தி எல்லாருக்கும் தயிரும் அவளும் கலந்த உணவை கொடு, இதுதான் உனக்கு தண்டனை, எல்லாருக்கும் பிரசாதம் கொடு, ஊர்ல மகா திருவிழா ஒன்று நடத்தி பிரசாதம் கொடு. உடனே ரகுநாதாசா வந்து சிதானா அவளு தகினா தயிர், அவளு தயிர் பால் இனிப்பு பதார்த்தங்கள் சர்க்கரை வாழைப்பழம் மற்ற எல்லா பதார்த்தங்களையும் வாங்கிட்டு வர சொல்றாரு. இந்த விழாவை பத்தி கேட்டவனே அந்த ஊர் மட்டும் இல்லாம மற்ற ஊர்ல இருந்து ஜனங்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் கூட பார்த்தோன்னே ரகுநாதாசா வந்து இன்னும் மற்ற கிராமங்கள் இருந்தும் வாங்கிட்டு வர சொல்றாரு. அது மட்டும் இல்லாம 200 முதல் 400 பெரிய பானையை வாங்கிட்டு வர்றாரு, பெரிய பெரிய பானைகள், ஆழ்வர பானைகள். அதுல வந்து மிகப்பெரிய பானை 5-7 இருக்கு. அதுல வந்து அவ்வளவு ஊற வைக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து பெரிய பானையில சூடான பாலும் அவ்வளவு வச்சு, ஒன்னு தயிரும் பாலும், இன்னொன்னு தயிரும் அவ்வளவு, இன்னொன்னு பாலும் அவ்வளவு. அதுல வந்து சக்கரை வாழைப்பழங்கள்லாம் கலக்குறாங்க. இன்னொன்னு வந்து சம்பக்கலான ஒரு சிறப்பு வாழைப்பழத்தோட பாதி அவளும் கட்டிப்பாலும் கலந்து ஒன்று செய்யறாங்க, சக்கரை நெய் பச்சைக்கற்பூரம் எல்லாம் சேர்த்து. நித்யானந்த பிரபுலாம் ரெடி ஆனவனே ஒரு மேடையில் உட்கார்றாரு. அந்த 7 பெரிய பானைகளை வந்து எல்லாரும் கொண்டு வராங்க. அதுல வந்து எல்லாரும் வட்ட விடல் இருக்க இந்த ராமதாஸ், சுந்தரானந்தா, கதாதரதாஸ், முராரி, கமலாகரர், சதாசிவா மற்றும் புரந்தர ஆகியோர் இருந்தனர். தனஞ்சியார், சகதீசர், பரமேஸ்வர் தாசர், மகேஸ்வர், கௌரிதாஸ், சோடகிருஷ்ணதாஸ் ஆகியோரும் அங்கே இருந்தனர். நிறைய பேர் சகாக்களோட நித்யானந்தபுரம் உட்கார்ந்திருக்காரு. திருவிழா பத்தி கேட்ட அறிஞர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க. எல்லாருக்கும் 2 மண்குடுவை கொடுத்தாங்க. ஒன்றில் வந்து கெட்டிப்பாலும் அவளும், இன்னொன்னு தயிரும் அவளும் கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு என்ன முடியல. அதுல வந்து சிலருக்கு மேடையில் இடம் இல்லாடி கங்கக்கரையில் வந்து மண்ணோரில் உட்கார்ந்துக்கிட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சிலருக்கு கங்கக்கரையிலையும் இடம் கிடைக்கல, ஏன்னா கங்கை நீருக்குள்ள இறங்கி உட்கார்ந்துட்டாங்க, உட்கார்ந்து அங்கே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாரும் உட்கார்ந்தவனே ஆசந்து கீழே கங்கக்கரம் கங்கன்னு எல்லோரும் இருவரு அடங்கிய குழு வந்து ரெண்டு ரெண்டு மண்குடுவையில் பிரசாத்தம் இணைத்தது. அதை பார்த்தவனே அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு சைதன்ய மகாபிரபும் அங்கே வந்து சேர்ந்துறாரு. நித்யானந்த பிரபு, ஆனால் சைதன்ய மகாபிரபு அங்கே வந்து சேர்ந்து யாரும் பார்க்க முடியல, ஏன்னா அவர் ஜெகநாத்பூரியில் இருக்காரு. அவர் வந்து பிரசாதத்தை உங்க கொடுக்கவும் மாற்றி மாற்றி கொடுக்கவும் ஒரே ஆனந்தமாக சாப்பிட்டு இது பண்ணுறாங்க. எல்லாரும் ஹரி ஹரின்னு சொல்லுன்றார் நித்யானந்த பிரபு. எல்லாரும் பகவான் நாமத்தை ஹரிநாமம் சொல்கிறாங்க. ஹரிநாமம் சொல்லி பிரசாதத்தை கொடுக்க எல்லாரும் சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ரகுநாதாசர் வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அங்க ஊர்ல உள்ளது அவங்களுக்கு வேண்டிய விலையும் கொடுத்துட்டாரு, அப்புறம் அவங்களுக்கே சாப்பிடவும் கொடுத்தாரு. இதை பார்த்து அனைவருக்கும் பார்க்க வந்த திருவிழா பார்க்க வந்த எல்லாருக்கும் அந்த சிதாதாகி விநியோகித்தாங்க. நித்யானந்த பிரபு சாப்பிட்ட பிறகு நான்கு பானை கூட ரகுநாதாசர் கொடுக்கறாரு. அதுல மூன்று பானையில் பிரசாந்தது, அதை வந்து எல்லாருக்கும் ரகுநாதாசர் கொடுக்க ஒரு அந்தனர் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறாரு. அப்புறம் மலர் மாலை நித்யானந்த பிரபு அமைச்சு நித்யானந்த பிரபு பிரசாந்த் சாப்பிட்டு எல்லாரும் பிளஸிங் பண்றாரு. இது பெரிய வரலாறு. அதான் இன்னைக்கு இந்த திருவிழா சிதாதாகி திருவிழான்னு மெயினா வந்து நான் சொன்ன மாதிரி இந்த திருவிழா வந்து பக்தர் மத்தியில் ரொம்ப சிறப்பானதுக்கு வந்து பக்தர் குளம், லட்சக்கணக்கான பக்தர் இன்னைக்கு லட்சக்கணக்கில் கூடியிருப்பாங்க அந்த பாணி கட்டின்னு கங்கக்கரையில். ஆனாடி பக்தர் குளம், பிரசாதம், பகவான் நாமம் செஞ்சது ரகுநாதாஸ் சுவாமி அவரோட ஏற்பாடு. ஆனாடி வந்து சேர்ந்தது மெயினா அந்த நித்யானந்த பிரபும் சைதன்ய மகாபிரபும் இத்தனை இருந்த நாடு. இது விசேஷமானது. இந்த வரலாறு வந்து நம்ம நினைக்கும் போதும் இதும் போது நமக்கு கொஞ்சம் பக்தியில் முன்னேற வாய்ப்பு உண்டு. நம்ம நாடு இல்லை, ஆனால் நம்ம அதை நினைவுபடுத்தி கொண்டாடுறோம். கிருஷ்ண அவதாரத்தப்ப நம்ம இல்லை, ஆனால் கிருஷ்ண அவதாரத்தை நினைவு பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறோம். அதே மாதிரி பாணிகட்டி திருவிழாப்ப நம்ம இல்லை, ஆனால் அதை நினைவு பண்ணி நம்ம ஆனந்தத்தில் துளியாது கிடைக்குமான்னு பார்க்கணும். ஹரே கிருஷ்ணன்.